ஆகவே அமாவாசையில் அருவமாக விளங்கிய சந்திரன் அது முறைமுறையாக வளர்ந்து பூரணையாகிய பௌர்ணமியில் தூள உருவாய் விளங்குதல் போல உயிரானது கருவினுள் அருவாய் பதிந்து கிடந்து அப்புறம் முறைமுறையாக இந்த உடல் உருவமே தானாக தூளமாய் இந்த தூள உடலாய் வெளிப்பட்டு தோன்றுகிறது. ஆகவே இந்த ஓமை முறைமைப்படி உயிர் அருவுருவம் என்று சொல்வது பொருந்தும் என்று மீண்டும் அவர்கள் அருவுருவம் உடையது உயிர் என்று சொல்லக்கூடிய அந்த கொள்கை உடையவர்கள் மீண்டும் வாதிடுகின்றார்கள். அப்போ இந்த ஓமையும் பொருந்தாது, ஏனென்றால் இந்த ஓமைப்படி கடைசியில உயிர் வந்து உடம்பு உருவாய் தோன்றுவதுன்னு சொன்னா உடல் வேறு உயிர் வேறு, உடலானது அசித்து ஒரு கால எல்லையில் நீங்கக்கூடிய அனித்த பொருள், ஆனால் உயிரோ சித்து பொருள் என்றும் உள்ள நித்த பொருள். அடுத்த பிறவியிலையும் இந்த உயிர் வந்து நித்தமா இருக்கும், இந்த பிறவியோட உடல் நீங்கினாலும் அடுத்த பிறவியிலே அந்த உயிர் வந்து நித்தமா தான் இருக்கிறது. ஆகவே உயிர் சித்து பொருளும் நித்த பொருளும் ஆகிய உயிரை வந்து அசித்து அனித்தமாகிய உடம்புருவம் என்று சொல்வது பொருந்தாது. மேலும் உடலானது உயிரை பந்தப்படுத்துவது, உயிர் அதனால் பந்தப்படுவது. ஆகவே பந்தப்படுவதாகிய உயிரை பந்தப்படுத்துகின்ற உடல் உரு என்று சொல்வது சிறிதும் இயலாது என்று சொல்லி அந்த அருவுருவ கொள்கையை முற்றிலுமாக மறுத்துவிட்டார். இனி அருவ கொள்கை, முதல்ல உயிர் உருவம் சொன்னாங்க, அதுல நீங்க சூக்கும உரு அதிசூக்கும உருன்னு இப்பில்லாம சொல்லி பார்த்தார்கள், அதெல்லாம் மறுத்துட்டோம். அப்புறம் அரு உருன்னு சொல்லி ரெண்டு விதமான ஓமைகள் சொன்னார்கள், அதையும் மறுத்துட்டோம். இப்ப உயிர் அருவ பொருள் என்று ஒரு சாரார் பாதஞ்சலர், என்ன பாதஞ்சல, இந்த பதஞ்சலி யோகம் அந்த நூலை பிரமாணமாக கொண்டு அதுக்கே தலையாய பிரமாணம் கொடுத்து வருபவர்கள் இவர்கள் பாதஞ்சலர் என்பவர்கள். சாங்கிய மதத்தோடு நெருங்கிய ஒற்றுமை உடையதுனால சாங்கிய யோகம்னு ரெண்டையும் சேர்த்தே சொல்வார்கள். புறச்சமயங்கள் ஒருவர்கள் தான் இவர்கள் என்ன சொல்கின்றார்கள், ஆன்மா அருவ பொருள், அருவ பொருள்னா எந்த விகாரமும் அடையாது அவிகார பொருள்னு சொல்றாங்க. இது நடைமுறைக்கு சிறிதும் பொருந்தாதுன்னு எளிதாக மறுத்துவிட்டார். அரு அவிகாரி ஆன்மா ஆகாயம் போல என்னின் உருவினை கட்டி ஆட்டி ஓட்டி மீட்டு உலாவ பண்ணி மருவி நிற்பித்து இருத்தி கிடத்தி மண் புரட்டி மற்றும் பெரு விகாரங்கள் எல்லாம் தருவது என் பேசிடாயே. ஆகாயம் போல அரு அவிகாரி ஆன்மா என்னில், விகாரினா விகாரப்படக்கூடிய பொருள், பல்வேறு மாறுதல்களுக்கு உட்படக்கூடிய பொருள். அவிகாரி அதற்கு எதிர்ப்பதம், எந்த மாறுதலும் அடையாமல் இருந்தபடியே இருக்கின்ற பொருள் அவிகாரி. இந்த ஆன்மா அருவ பொருள் அவிகார பொருள், எத மாதிரின்னு கேட்டா ஆகாயம் மாதிரி அப்படின்னு பாதஞ்சலர் சொல்கின்றார்கள் பாதஞ்சல மதத்தினர். அப்படின்னா இனி பாதஞ்சலர் ஆகாயம் போல அருவாய் அவிகாரியாய் நிற்பது உயிர் என்பர் எனின் உருவினை கட்டி ஆட்டி தனுவை யாத்து நடிப்பித்து ஓட்டி மீட்டு உலாவ பண்ணி போக்குவரவு செய்வித்து மருவி நிற்பித்து இருத்தி கிடத்தி மண் புரட்டி பொருந்தி நிற்பித்தல் இருத்துதல் கிடப்பித்தல் மண்ணிற் புரட்டுதல் முதலியவாகிய பெருவிகாரங்களெல்லாம் தருவது என் பேசிடாயே. இப்பெரிய விகாரங்கள் எல்லாம் செய்வது என்னை சொல்லுக. ஆகாயம் மாதிரி ஆன்மா வந்து அருவம் அபிகார பொருள் அப்படின்னு சொன்னால் இது உயிரிடத்திலே இத்தனை செயல்களை எப்படி செய்ய முடியும்? ஆகாயம்னா அது மற்ற பூதங்களுக்கு இடம் கொடுத்து அப்படியே இருக்கிறது அவ்வளவுதான், அது மற்ற பூதங்கள் ஏதாவது செய்கின்றதா? அத மாதிரி தன் உடம்பு அப்படியே இருக்கும்படியாக வைத்துக் கொண்டுதான் இருக்கணும் இந்த உயிர் வந்து. ஆகாயம் மாதிரி அபிகாரின்னு சொன்னா அது எந்த விதமான செயல்பாட்டையும் உடலில் நிகழ்த்தக்கூடாது. ஆனா எத்தனை எத்தனை செயல்பாடுகளை உடலில் நிகழ்த்துகின்றது, இந்த உருவை வந்து நடக்க செய்கின்றது, போக்குவரவு செய்ய வைக்கின்றது, நிற்க செய்கின்றது, இருக்க செய்கின்றது, கிடத்துகின்றது, மண்ணிலே புரட்டுகின்றது, இது எல்லாத்தையும் செய்கின்றதே இந்த உயிர் வந்து. அப்போ இது எப்படி அதிகார பொருளாக இருக்க முடியும்? மேலும் இது உடம்புடைய நிலையை பொறுத்து பல்வேறு விகாரங்களை உயிர் அடைகின்றதே, உடம்பு ஆரோக்கியமா இருந்தா அப்பவும் உயிருடைய நிலை அறிவு நிலை எல்லாம் வேற, உடம்புக்கு ஏதாவது ஒரு இடத்துல ஒரு கோளாறு அப்படின்னா அப்பவும் உயிருடைய நிலைமை வேற மாதிரி இருக்கின்றது. ஆக இப்படி பல்வேறு விகாரங்களை இந்த உடலை சார்ந்து உயிர் அடைகின்றது, இந்த உடலையும் பல்வேறு விதமாக இந்த உயிரானது செயல்படுத்துகின்றது. அப்படிப்பட்ட இந்த உயிரை வந்து ஆகாயம் மாதிரி அப்படியே பேசாம அபிகாரமா இருப்பது என்று எப்படி சொல்ல முடியும்? ஒரு செயலும் செய்யாமல் இருப்பது வந்து ஆகாயம், இது எத்தனை செயல்களை செய்கின்றது? ஆகாயம் மற்ற பூதங்களுக்கு தன்னிடத்திலே இடம் கொடுத்து ஒரு செயலும் செய்யாமல் இருக்கின்றது. ஆனால் உயிரோ உடலிடத்திலே பல்வேறு செயல்களை செய்கின்றது. ஆகவே உயிரை ஆகாயம் போல அதிகாரப் பொருள், அருவப் பொருள் என்று சொல்வதும் பொருந்தாது. இதனால் உயிர் அருவம் என்ற கொள்கையும் மறுக்கப்பட்டது. அப்ப பாருங்க என்னதான் சொல்ல போறாங்க சித்தாந்திகள் நமக்கு இருக்கும். உயிர் உருவம்னு சொன்னதை மறுத்தாச்சு, அருவுருவம்னு சொன்னதை மறுத்தாச்சு, அருவம்னு சொன்னதை மறுத்தாச்சு, அறிவு குணமாக மாத்திரம் இருக்கும், அதன் சன்னதியில உடம்பு செயல்படும் அந்த சாங்கிய கருத்தையும் மறுத்தாச்சு. பிரம்மத்திடமிருந்து பரிணமித்து வந்தது உயிர்னு பிரம்ம பரிணாமவாதிகள் சொன்னாங்க, ஏகாண்மவாதிகள்ல ஒரு சாரார், அந்த கருத்தையும் மறுத்தாச்சு. இந்த சித்தாந்திகள் என்னதான் சொல்ல போறாங்க அப்படின்னா, இன்னும் சில கருத்துகள் இருக்கின்றன, அவற்றையும் வாங்கி அவற்றின் பொருந்தாமையும் காட்டி அதுக்கப்புறம் தான் சித்தாந்த கருத்து சொல்லப்படும். ஆனால் ஒண்ணு புரியுது, பிறர் பிறர் கருத்தையெல்லாம் சும்மா மறுக்கல, தக்க காரணங்கள் காட்டித்தான் மறுக்கின்றார்கள். அப்போ அந்த உயிருடைய இயல்பு எப்படிப்பட்டது இல்லையா என்ற கேள்விகள் நமக்கு ஆர்வம் உள்ள எழுந்து கொண்டே இருக்கும். இந்த உயிர் பிரம்மத்திடமிருந்து வந்த பொருளும் அல்ல, அறிவு குணமாக மட்டும் இருக்கின்ற பொருளும் அல்ல, இது வந்து உருவப் பொருளும் அல்ல, அருவுருவப் பொருளும் அல்ல, அருவப் பொருளும் அல்ல. அடுத்தால என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து அறிவு பொருளா அறிவற்ற பொருளா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அப்போ வைசேடிகர் என்பவர்கள் என்ன சொல்கின்றார்கள் அப்படின்னு சொன்னா, வைசேடிகர்கள் யாருன்னா தர்க்க மதத்திலே ஒரு பிரிவினர். தர்க்க மதம் ஒரு மதம் உண்டு, இப்ப பின்பற்ற நிறைய பேர் இல்லாமல் இருக்கலாம், ஆனா அந்த கொள்கை இன்றும் இருக்கின்றது. அவர்களிடத்திலும் சிறந்த பல சிந்தனைகள் உள்ளன. அவர்கள் தர்க்க மதம் ரெண்டு பிரிவு, நியாயம் வைசேடிகம்னு சொல்லி. அவர்களுடைய அந்த தர்க்கபூர்வமான அந்த அணுகுமுறைகள் எல்லா சமயத்தாருக்குமே பயன்படும். அந்த முறையில அந்த நூல் சாத்திரம் வந்து படித்தற்குரியதுதான். அந்த காலத்துல தத்துவ அறிஞர்கள் அப்படின்னா நிச்சயமா அவங்க வந்து இலக்கியம் இலக்கணத்தோட தர்க்கத்தையும் ஒரு கருவி நூலா நிச்சயமா பயின்றிருக்கணும். அதுக்கப்புறம் அவங்களுடைய சமய சாத்திரத்தை பயின்றிருக்க வேண்டும். ஆக எந்த ஒரு சமய சாத்திரத்துக்கும் இலக்கணமும் இலக்கியமும் தர்க்கமும் மூணுமே இன்றியமையாத கருவி. ஆனா இந்த தர்க்கம்ங்கிறது ஒரு தனி மதமா இருந்தாலும் அவருடைய அந்த தர்க்க அணுகுமுறைகள் வந்து எல்லாரும் கற்றுக்கொள்ள வேண்டியதா இருக்கின்றன. அதான் நம்முடைய சிவஞான சுவாமிகளும் தர்க்க சங்கிரகம் என்ற ஒரு தர்க்க சாத்திரத்தை வடமொழியிலிருந்து தமிழிலே மொழிபெயர்த்துள்ளார்கள். அது சிறப்பான நூல். சரி, இவர்கள் என்ன சொல்கின்றார்கள், இந்த வைசேடிகர்கள் தர்க்க மதத்தில் ஒரு பிரிவினராகி இந்த வைசேடிகர்கள் என்ன சொல்கின்றார்கள் அப்படின்னு சொன்னா, இந்த உயிர் வந்து அசித்து பொருளாகத்தான் இருக்கின்றது, அறிவற்றதாகத்தான் இருக்கின்றது. அப்புறம் என்ன ஆயிருது, இது சித்து பொருள் ஆகின்றது. எப்படின்னா மனதோடு கூடிய வழி இது சித்து பொருள் ஆகின்றது. நடைமுறைக்கு பாருங்க சரியா இருக்கும். மனதை பயன்படுத்தி சிந்தித்தால் தானே உயிருக்கு அறிவு விளங்குது. மனதின் சார்பை விட்டு விட்டு உறங்கும் போது என்ன அறிவு விளங்குறது உயிர்கிட்ட? அப்ப உயிர்கிட்ட வந்து அதுட்ட அறிவு எதுவும் கிடையாது, அது அசித்துதான். மனதோடு கூடிய வழி அது அறிவு பெறுகின்றது. இப்ப மனதோடு சேர்ந்து ஐம்பொறிகளையும் சேர்ந்து அந்த அறிவு விருத்தியாகின்றது, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி எப்படி வச்சுக்கொண்டா நடைமுறைக்கு பொருந்தும்னு சிந்திச்சு அவர்கள் அப்படி சொல்கின்றார்கள். ஒவ்வொருடைய சிந்தனை எட்டிய அளவு அப்படி. என்ன அசித்தனின் உணராது ஆன்மா அசித்து சித்தாகும் எண்ணின் அசித்து சித்தாகாதாகும் சித்து அசித்து ஆவதில்லை. அசித்தொரு புறமாய் ஒன்றில் சித்தொரு புறமாய் நில்லாது அசித்துரா சித்தே எண்ணின் அசித்தடைந்து அறிவதென்றான். என்ன அசித்து சித்தாகாதாகும் சித்து அசித்தாவதில்லை. என்ன சொல்றாங்கன்னா அசித்தனில் உணராது ஆன்மா. யானி என்ன சொன்ன, ஆன்மா வந்து அசித்து என்று சொல்கின்றாய். யாரு வைசேடிகள். அசித்துனா என்னது, அறிவற்ற பொருள் சடப்பொருள் சொல்கின்றாய். அப்புறம் என்ன சொல்ற வந்து, அப்படி சொன்னேன்னா அது ஆன்மா அசித்துன்னு சொன்னா உணராது. ஆன்மாவுக்கு உணர்வு எப்படி இருக்கும், அசித்து பொருளுக்கு உணர்வு இருக்காது, அறிவு இருக்காது. ஆனா நம்மிடம் அறிவு நிகழ்கின்றது. அப்ப உயிராகிய நம்ம எப்படி அசித்துன்னு சொல்லலாம் அப்படின்னு கேட்டா, கொஞ்சம் பொறுங்க அப்படிங்களா. என்னன்னா அசித்து சித்தாகும் எண்ணின் அசித்தா இருக்கிற ஆன்மா சித்தா ஆயிரும். எப்படி எப்படின்னு கேட்டா விளக்கமா சொல்றோம், மனதோடு கூடிய வழின்னு விளக்கம் சொல்றோம். மனதோடு கூடிய வழி கூடிய போது அந்த அசித்தாகிய உயிர் சித்தாயிரும். அதான் அசித்து சித்தாகும் எனின் அது எப்படி மறுக்கிறாரு, அசித்து சித்து ஆகாதாகும் சித்து அசித்து ஆவதில்லை. ஒரு காலம் ஒருபோதும் அசித்து பொருள் சித்து பொருள் ஆவதில்லை, சித்து பொருளும் அசித்து பொருள் ஆவதில்லை. அது சர்க்காரியவாதத்துக்கு பொருந்தா. இதுல என்னன்னா அந்த தார்க்கிய மதத்துல எத்தனையோ அருமையான தர்க்க சிந்தனைகள்லாம் இருக்கின்றன. ஒரு பெரிய குறைபாடு தார்க்கிய மதத்துல என்னன்னா, சர்க்காரியவாதம் என்ற கொள்கை அங்க இல்லை. அந்த கருத்தை அவர்கள் உடன்பட மாட்டார்கள். உள்ளதுதான் தோன்றும் என்பது சர்க்காரியவாதம், அதே அவர்கள் உடன்பட மாட்டார்கள். அதனால அவர்கள் கோளாறு தான் இது. அறிவுன்னு ஒண்ணு இருந்தாதான் அந்த அறிவு வெளிப்படும். அறிவே இல்லாத சடப்பொருள் வேற எந்த பொருள் கூட சேர்ந்தாலும் அது அறிவுள்ள பொருளாக ஆக முடியாது. அதுகிட்ட இல்லாத அறிவு எப்படி புதிதான் தோன்றும்? அப்படின்னு நாம சர்க்காரிவாதம் சொல்றதுனால நாம அதை தெளிவா சொல்றோம். அவர்கள்ட சர்க்காரிவாதம்ங்கிற முக்கியமான கருத்தை அவர்கள் கோட்டை விட்டுட்டதுனால அவர்கள் என்ன சிந்திக்கிறாங்க, அப்படியே சும்மா அப்படியே நடைமுறையோடு ஒட்டி சிந்திக்கிறோம் சொல்லிட்டு அறிவார்ந்த ஒரு சிந்தனைக்கு இடம் இல்லாமல் பேசுகின்றார். ஆன்மா அறிவற்றதா இருந்தது, ஏன்னா உறக்கத்தில் அறிவு எதுவும் நிகழலையா, அதனால அப்புறம் மனதோடு கூடிய வழி அது அறிகின்றது, அறிவு வருகின்றது. நாங்கள் உண்மையில் ஆன்மாவானது அறிவற்ற சடமாக இருந்தால் எந்த பொருளோடு கூடினாலும் அதற்கு அறிவு வராது. சடம் சடமே, சித்து சித்தே, ஒன்று பிரிதொன்று ஆகாது. அது அசித்து சித்து ஆகாதாகும், சித்து அசித்து ஆவதில்லை அப்படின்னு நாம மறந்துட்டோம். சர்க்காரிவாதம் இது. ஏன் அந்த பொருளிடமே வந்து ஏன் இது முழுக்க அசித்து பொருளா இருந்து அப்புறம் சித்து பொருள் ஆயிட்டுதுன்னு நாங்க சொன்னாதானே இந்த தடை எழுகின்றது. நாங்க அப்படி சொல்லல, ஆன்மாவிட அசித்து தன்மையும் ஒரு புறம் இருக்கிறது, இன்னொரு புறம் சித்து தன்மையும் இருக்கிறது. அப்படின்னா அப்படி இரண்டு முரண்பாடான தன்மைகள் ஒரு பொருளிடத்தில் இருப்பதில்லை. பொதுவா சொல்றோம், அப்ப எவ்வளவு துணிவு வேணும் பாருங்க. பொதுவாவே சொல்றோம், எந்த இடத்துலனாலும் வச்சு பாத்துக்கோங்க, எந்த தன்மையான வச்சு பாத்துக்கோங்க, இரண்டு முரண்பட்ட தன்மைகளாக இருந்தால் முரண்பட்ட இரு தன்மைகள் ஒரு பொருளிடத்தில் இயல்பாக இருப்பதில்லை. எதுனாலும் வச்சு பாருங்க, இப்ப குளிர்ச்சி சூடு ரெண்டு முரண்பட்ட இரண்டு தன்மைகள். அப்ப சொல்றான் நீரிடத்திலே சில சமயத்தில் குளிர்ச்சியை பாக்குறோம், சில சமயத்தில் சூடும் பாக்குறோமே இல்லையா. அப்ப அது சுடுநீர் வெந்நீராக இருக்கின்றது. அப்ப குளிர்ச்சியா இருந்த நீரே சில சமயத்தில் சுடவும் செய்கின்றது. அப்ப குளிர்ச்சி சூடுங்கிற இரண்டு முரண்பட்ட தன்மைகள் அந்த நீரிடத்திலே இருப்பதில்லையா அப்படின்னு கேட்டா, அப்படி இருந்தால் அதுல ஒன்றுதான் இயற்கை, இன்னொன்று செயற்கையாக வந்ததுதான், ரெண்டுமே இயற்கைன்னு சொல்ல முடியாது. ஆகவே என்ன அப்படின்னா, நெருப்பிடத்தில் நெருப்பிடத்தில் கொண்ட தொடர்பு காரணமாக நெருப்பின் குணமாகிய சூடு அந்த நீரிலே சார்ந்திருக்கின்றது, அவ்வளவுதான். அதனால அது நீரின் குணம்னு ஆயிராது அந்த சூடு. ஏன்னா குணம் வந்து பொருளை விட்டு ஒருபோதும் நீங்காது, ஆனா சூடு வந்து அப்படியே வெளியில வச்சா தண்ணியை விட்டு சூடு நீங்கி விடுகிறதே. எனவே அந்த சூடு அந்த நீரின் குணம் அன்று, அது நெருப்பினுடைய குணம், அது சார்பினால வந்தது. ஆகையினாலே அசித்து ஒரு புறமாய், ஒன்று சித்து ஒரு புறமாய் இல்லாது, ஒரே பொருளிடத்திலே ஒரு பக்கத்தில் அந்த அசித்தாகிய சடத்தன்மையும் இன்னொரு பக்கத்தில் சித்தாகிய அறிவுத்தன்மையும் கலந்து இருக்காது. முரண்பட்ட தன்மைகள் இரண்டும் ஒரு பொருளிடத்தில் கலந்து இருக்க முடியாது, கலப்புக்கு வழி இல்லை. ஒன்றிலே மாறுபட்ட இரண்டு தன்மை ஒருங்கு இல்லாமையால் அவர் மதமும், அதனால அவர் மதம் வந்து பொருந்தாமல் போய்விட்டது. யாரு? வைசேடிகர் மதம். இது வந்து சைவரின் ஒரு சாரார் மதம். வைசேடிகன் சொன்னது அது அசித்து தான் மனத்தோட சேர்ந்து சித்தம் ஆயிருதுன்ட்டான். அது வந்து அசித்து சித்தா ஆவதில்லை, சித்தும் அசித்தம் ஆகாதுன்னு சொல்லி அவர் மதத்தை மறுத்தாச்சு. யாரு? வைசேடிகர். அடுத்தால இது சைவரோடு ஒரு சாரார் என்ன சொல்றாங்க, அசித்து தன்மை சித்துத்தன்மை ரெண்டும் கலந்து இருக்கும்னு சொல்றாங்க. இது இன்னொரு மதத்தவர்கள். ஆகவே அந்த முரண்பட்ட தன்மைகள் கலந்திருக்காது ஒரு பொருளிடத்தில் சொல்லி சைவரோடு ஒரு சாரார் மதமும் மறுக்கப்பட்டது. அப்புறம் இன்னொருத்தர் என்ன சொல்றாங்கன்னா, பட்டாச்சாரியார். பட்டாச்சாரியார்னா யாருன்னா உலகியல்லையும் வழங்குது பட்டாச்சாரியார்னு சொல்றான். இது வந்து தனியா ஒரு மதம், மீமாம்சையின் மதம். அது தோற்றுவித்தவருடைய பேர் பட்டாச்சாரியார். அதனால அவருடைய சீடர் வந்து கொஞ்சம் முரண்பட்டு அவரு கொஞ்சம் தனியா ஒரு மதம் ஸ்தாபிச்சுட்டார், பிரபாகரன் அப்படின்னு சொல்லி அவர். அது பிரபாகர மதம்னு பேரு. ரெண்டு மதத்துக்கும் பொதுவான பேரு மீமாம்சை. இதுவும் புரட்சமய மதங்களும் ஒன்றுதான். அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, உயிரிடம் அசித்துத்தன்மைங்கிறது பேச்சுக்கே இடம் கிடையாது. அது எந்த அசித்தையும் சார வேண்டாம், அது பூரணமான சித்து அப்படிங்கிறாங்க. அது பூரணமான சித்து, குறைபாடு இல்லாத சித்துங்கிறாங்க. நாமளும் உயிர் சித்துப்பொருள்னு சொல்றோம், ஆனா இவங்க சொல்றத மறுக்கிறோம். அப்ப நாம தெளிவா இருக்கணும், நம்ம கருத்தையே நாம மறுக்கிறோமா என்னையா? உயிர் வந்து அசித்துன்னு சொன்னா வைசேடிகன் அதையும் மறுத்தீங்க, சித்து அசித்து ரெண்டு தன்மையும் உள்ளதுன்னு சைவருள் ஒரு சாரா சொன்னீங்க அதையும் மறுத்தீங்க. இப்ப உயிர் சித்துதான்னு சொல்றான் யாரு? பட்டாச்சாரியன். அதையும் நாம மறுக்கிறோம். அப்ப அசித்துங்கிறதையும் மறுத்துறோம், சித்து அசித்துங்கிறது மறுக்கிறோம், சித்துங்கிறதையும் மறுத்துட்டோம்னா இப்படிதான் முதல்ல அருவங்கதையும் மறுத்தோம், அருவுருவங்கதையும் மறுத்தோம், உருவங்கதையும் மறுக்கிறோம். என்ன அப்படின்னா, நாம ஒண்ணு சொல்ல போறோம், ஆனா இவர்கள் சொன்ன நோக்கம் தவறு. இந்த ஒன்று சித்தாக இருக்கணும் அல்லது அசித்தாக இருக்கணும், சித்து அசித்து ரெண்டும் கலந்த அந்த கலப்புக்கு வழியே கிடையாது. நம்ம அதுல அசித்துங்கதையும் மறுத்துட்டோம், இவங்க சொல்ற சித்துங்கதையும் மறுக்கிறோம், இவங்க சொல்ற சித்து தன்மையை தான் மறுக்கிறோம். உயிருக்கு சித்துத்தன்மை கிடையாதுன்னு நாம சொல்ல வரல. இவர்கள் பட்டாச்சாரிய மதத்துல என்ன சொல்றாங்க, கருவியை உறாத சித்து என்பர். கருவிகரணங்களை சார வேண்டி இல்லாத சித்துங்கிறாங்க. இப்ப கருவிகரணங்களை சார்ந்து அறிவது எது கேட்டா, அப்படி இப்படிமா உழப்புவாங்க. உயிர் தான் வந்து பொறிகளை துணை கொண்டு அந்த கரணி துணை கொண்டு அறிகின்றது. கருவிகளை சாராவிட்டால் அது கருவி விளங்காது. இது பரிபூர்ண சித்துன்னா கருவியை சாராமலே இது கருவி விளங்கலாமே. இறைவன் தான் பரிபூர்ண சித்து, அவனுக்கு கருவிகளின் துணை தேவையில்லை, தானாக அறிவான். இது வந்து கருவிகளின் துணையும் வேண்டும், கருவிகளின் கொண்டு இதே அறிஞ்சுக்கிட்டுதா? கருவிகளின் வாயிலாக திருவருள் தான் உணர்த்துகின்றது, அதையும் நாம மறந்துடக்கூடாது. அஞ்சா சூத்திரம் சொல்ற கருத்து அதுதானே. ஆகவே பட்டாச்சாரியர் கருவியை உறாத சித்தே உயிர் என்பர் எனின் அசித்து அடைந்து அறிவதென்றாம். அசித்தாகிய கருவியை அடைந்து அன்றி அறிதல் செல்லாமையால் அவர் மதமும் அடா என்க. உயிரானது அறிவற்ற இந்த கருவிகளை சார்ந்துதான் அறிகின்றதே ஒழிய தானே அறிகின்ற சித்தாக இருக்கவில்லை. எனவே உயிர் தானே அறிகின்ற சித்து என்று கூறுகின்ற பட்டாச்சாரியர் மதம் பொருந்தாது என்று சொன்னார் சிவஞான சுவாமி. சடப்பொருள் சித்தாதலும் சித்துப்பொருள் சடமாதலும் உலகத்து இன்மையால் உயிர் சடமென்றும் பின் மனத்தோடும் கூடி சித்தாய் அறியுமென்றும் கூறும் வைசேடிகர் முதலியோர் மதமும் மாறுபட்ட இரண்டு தன்மை ஒருங்கில்லாமையால் உயிர் சித்து அசித்து என்னும் சைவருள் ஒரு சாரார் மதமும் அசித்தாகிய கருவியை இன்றி அறிதல் செல்லாமையால் உயிர் சித்தேயாம் என்னும் பட்டாச்சாரியார் மதமும் அடா என்பதாம். அடான்னா பொருந்த மாட்டார். இப்படி ஒரே வாக்கியத்துல எவ்வளவு நயமா நம்ம சுவாமிகள் இவ்வளவு அழகா எழுதுறாங்க பாருங்க. உராத என்னும் பெயரச்சத்து ஈறு விகாரத்தால் தொக்கது. அசித்து உரா சித்துன்னு இருக்கு, அசித்து உராத சித்துன்னு இருக்கணும். அந்த இடத்துல அந்த அகரம் பெயரச்சத்து அகரம் தொக்கதுன்னா. அப்புறம் பாஞ்சராத்திரிகள் இவர்கள் யாருன்னா வைணவர்கள். அவர்கள் உயிரியல்வை பற்றி சொல்லும்போது என்ன சொல்கின்றார்கள் அப்படின்னா, உயிர் வந்து அணுவாக இருப்பது அப்படிங்கிறாங்க. உயிருக்கு அணுத்தன்மை சொல்கின்றார்கள். எனவே உயிரியல்பு கூறுபவர்களிலே அடுத்து இடம் பெறுபவர்கள் பாஞ்சராத்திரிகள். இவர்கள் உயிர் அணுத்தன்மை கொண்டது, இந்த உடம்பினுள் அணுவாக இருப்பது அப்படின்னு சொல்றாங்க. இது பொருந்துமா அது பொருந்தாது என்று தெளிவுரை எடுத்துரைக்கின்றது இந்த பாடம். உயிரினை அணுவதெண்ணில் உடல் பல துவாரம் ஓடும், பயில் உற கட்டுனாது பாரமும் தரித்து செல்லாது. அயர் உறும் அசித்தாய் பூத அணுக்களின் ஒன்றதாகும், இயல் உறும் அவயவத்தால் அணு உரு இறக்கும் அன்றே. இதெல்லாம் நம்ம அந்த முதல் சூத்திரத்துல அணுக்களை பத்தி தெளிவா படிச்சிருக்கிறோம். ஏன்னா மேல வந்தார்கள் இந்த வைசேடிகர்கள், இவர்கள் தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அணு முதற்காரணவாதம் சொல்பவர்கள். எல்லாம் அணுக்கள் தான் ஒன்றோடு ஒன்று கூடி 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 பிரபஞ்சமாக வந்து விட்டது அப்படிம்பாங்க. அதையே நம்ம மறுத்தோம். அணு வந்து உலகத்திற்கு முதல் காரணம் அல்ல, ஏன்னா அந்த அணுவும் அவயவ பகுப்பு உடையதுதான் அப்படின்னு அருமையாக காட்டினார். உடல் உயிரினை அணுவது எண்ணின் இனி பாஞ்சராத்திகள் உடல்னா உடலுக்குள்ளே உடம்பகத்து, உடம்பகத்து பரமாணு அளவிற்றாய் நிற்பது உயிர் என்பர். உடம்புக்குள்ள பரமாணு அளவிட ரொம்ப நுணுக்கமான அணு அணுவாக அந்த உடம்புக்குள்ள இருக்கின்றது உயிர் அப்படின்னு சொன்னால், அணு உரு பல துவாரம் ஓடும், அணு வடிவாகில் பல துவாரத்தில் ஒரு துவாரத்தால் ஓடிப்போவதா. இந்த உடம்பில் உள்ள நவதுவாரங்களில் ஏதேனும் ஒரு துவாரத்தின் வழியாக உயிரானது வெளியே நீங்கிவிடக்கூடியதாக இருக்கும். இந்த உடம்புக்குள்ள அதை எப்படி நினைச்சு நிக்க முடியும் அணுவா இருந்ததுன்னா, நவதுவாரங்கள ஏதாவது ஒரு துவாரத்தின் வழியே ஓடி போயிரும். அன்றி பயில் உற கட்டுனாது, அவ்வுடம்பில் பயிற்சி பொருந்த கட்டுன்றக்கும் உடம்படாது. உயிர் எப்படி பொருந்து நிற்கிறது உடம்போட இல்லையா? இந்த உயிருக்கு இப்படி உடம்பு கொடுத்தாதான் ஏற்றதுன்னு சுவாமி அப்படி அப்படி தகுந்த உடம்பு படைச்சு கொடுத்திருக்காரு. படைச்சு கொடுத்து அந்த உடம்போட எப்படி பொருத்திருக்கிறாரு, இது உடம்பு இது உயிர் அப்படின்னு பிரிச்சு அறிய முடியாத அளவுக்கு அந்த உடம்போட உடம்பா எப்படி பொருந்திருக்கு செம்மையா இந்த உயிர். இந்த உயிர் வந்து வெறும் அணு அளவா இருந்ததுன்னா இந்த உடம்போட அப்படி பொருந்திருக்க முடியுமா? பயிற்சி பெற பொருந்திருக்க முடியுமா? முடியாது. பாரமும் தரித்து செல்லாது, பாரம் தாங்கி செல்லுவதற்கும் உடம்படாது. பெரிய பெரிய பாரங்களை எல்லாம் அந்த உடம்பின் மூலமாக உயிர் தாங்குகிறது. அந்த சுமைகள் எல்லாம் இது அணு அளவில் அந்த உடம்புக்குள்ள உயிர் இருந்திருந்தா எப்படி சுமக்க முடியும்? ஆகவே நடைமுறைக்கு பல வகையிலும் பொருந்தாத முரண்பாடான கருத்தா இருக்கின்றது இந்த உயிருக்கு அணுத்தன்மை சொல்கிற கருத்து. அயர் உறும் அசித்தாய் அழிவெய்தும் சடமாகிவிடும், பூத அணுக்களுள் ஒன்றதாகும். என்னன்னா பஞ்சபூதங்கள்ல வந்து பொருள்களை பார்த்தீங்கன்னா எல்லா பொருள்களும் அணுக்களால் ஆனவை. அந்த அணுக்கள் அந்த சடமாக சடக்கூட்டமாகிய அணுக்களுள் ஒன்றாக இந்த உயிரம் ஆகிவிடும். இந்த உயிர் அணுன்னு சொன்னா சடக்கூட்டமாகிய அணுக்கள் இருக்கின்றது சொல்றாங்க இல்லையா. அணுவை துளைத்து ஏர்கடலை புகட்டி குருகத்தரித்த குரல் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அணுக்களை பத்தி தான் சொல்றாங்க. அது வந்து பூதமயமான சடமயமான அணுக்கள். இந்த உயிரையும் அணுன்னு அந்த சட அணுக்கள்ல ஒன்றாயிரும் இல்லையா. இயல்புறும் அவயவத்தால் இறக்கும் என்றே, இயல்பு பொருந்திய அவயவ பகுப்பு உண்மையால் அழிவெய்தும். அணுக்களுக்கு அவயவ பகுப்பு உள்ளதுன்னு ஏற்கனவே நாம் முதல் சூத்திரத்துல பார்த்தோம். இப்போ உயிரையும் அணு வடிவம்னு சொன்னா அதுக்கும் அவயவ பகுப்பு உண்டு, அவயவ பகுப்பு உள்ளதெல்லாம் அழியும். ஆகவே உயிரும் அழியக்கூடியதுனாய். உதாரணமா உடம்பு எடுத்துக்கிட்டா அவயவ பகுப்பு உண்டு. அவயவம்னா என்ன? பகுதிகள், கையி காலு வயிறு நெஞ்சு தலை, அதுலயும் கண்ணு மூக்கு வாயி இல்லையா. எந்த ஒரு அவயவத்தை எடுத்தாலும் அதுலயும் பல அவயவங்கள் இருக்கின்றன. அந்த மாதிரி உயிர் அணுவுக்கும் அவயவங்கள் உண்டு. இப்பவும் உடன்படுகின்றார்கள் விஞ்ஞானிகள் அணு அணுன்னு சொல்றாங்களே, அது பகுக்கவே முடியாதுன்னு ஒருத்தர் அந்த காலத்துல சொன்னார். அதையெல்லாம் பகுத்து காட்டிட்டாங்க. அது பகுக்கிறதுனாலதான் அந்த அணுகுண்டுங்கிற மோசமான கருவியே வந்தது. ஏன்னா அணு பகுக்கப்படும் போது அவ்வளவு ஆற்றல் வெளிப்படுகிறது. ஆமா, அது என்னன்னா திடீர்னு பகுக்க வைக்காம கொஞ்சம் கொஞ்சமா பகுக்க வச்சா நல்லா பயன் தரும். இப்ப மாடுதான் இருக்கு அப்படின்னா ஜல்லிக்கட்டு நடக்கும்போது பாத்தீங்கன்னா சும்மா கட்டுத்தறி இல்லாம கண்டபடி ஓடி என்ன தன்னை பிடிக்க வர்றவனை மட்டும் இல்ல சுத்தி இருக்கவன் யாரையும் பார்க்கறது கிடையாது, முட்டி தள்ளிட்டு போகுது. கட்டுப்பாடு இல்லாத ஒரு செயல்பாட்டுக்கு அது நல்ல உதாரணம். ஆனா வண்டியில பூட்டப்பட்டிருப்பதும் காளை தான் இல்லையா, வண்டியில பூட்டப்பட்டிருப்பதும் அது மாதிரி ஒரு காளை தான். ஆனா அது எவ்வளவு பயன் தரக்கூடிய ஒரு செயலை செய்கின்றது வண்டியில பூட்டப்பட்டிருக்கும் போது. அந்த மாதிரி அணுவை வந்து அந்த பிழப்பதை வந்து ஒரு படிமுறையில படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா அந்த அணுவை பிழந்தால் அது ஆக்கப்பூர்வமான பல பயன்களை தருகிறது. இந்த அணு ஆற்றல இருந்து மின்சாரம் எவ்வளவு மின்சாரம் தயாரிக்கிறாங்க அதெல்லாம் வந்து இந்த அணுவை வந்து படிமுறையில நடத்துறாங்க. இதே இது அணுகுண்டலையும் அணுக்கள் பிளக்கப்படுகின்றன. ஆனா கட்டுப்பாடு இல்லாம கடுமையான வேகத்தில் அது பிளக்கப்படும் போது பெரிய அழிவுக்குரிய ஆற்றல் ஆகிடுகின்றது. ஆகவே அணுவையும் பகுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விஞ்ஞானத்திலையும் நிலைநாட்டிட்டாங்க. ஆகவே அணுவும் வந்து அழிவெய்தக்கூடிய பொருள் தான். இந்த உயிர் அணுனா உயிரும் அழிவெய்தக்கூடிய பொருளாயிரும். அப்புறம் இதுக்கு ஏது ஞானம் முக்தி எல்லாம் இதுக்கு ஏது அழிவடைந்த பொருளுக்கு. ஆகவே உயிரை அணு என்றால் பொருந்தாது என்று சொல்லியிருக்கின்றார்கள். அடுத்த கருத்து இருக்கின்றதே நுணுக்கமான கருத்து, அதை தனியாக சிந்திக்க வேண்டும். அது என்ன அப்படின்னு சொன்னா அது யார் சொல்றாங்க, மிருதி நூலா, அதாவது மிருதினா என்ன ஸ்மிருதினு சொல்லுவாங்க, ஸ்மிருதிகளே பரம பிரமாணம் என்று சொல்பவர்கள் ஸ்மார்த்தர்கள் சொல்வார்கள். அவர்கள் என்ன சொல்கின்றார்கள் அப்படின்னு சொன்னா, இந்த உடல்ல ஒரு பகுதியில் உயிர் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த உடல்ல ஒரு பகுதியில உயிர் இருக்கும், உயிர் இருந்து அந்த உயிரை அறிந்து வரும். எப்படி உடல்ல ஒரு பகுதியில உயிர் இருந்தா எப்படி உடல் பூரா அறிவு நிகழும் அப்படின்னு கேட்டா, ஐயா விளக்கு ஒரு இடத்துல இருக்கு இல்லையா, வெளிச்சம் அதை சுத்தி சூழ இருக்குது இல்லையா, அந்த மாதிரி இந்த உடல்ல ஒரு இடத்துல உயிர் இருக்கும், அதன் அறிவு உடல் முழுக்க இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர்கள் விளக்கம் சொல்லி உடல்ல ஒரு இடத்துல இருப்பது உயிர் அப்படின்னு சொல்றாங்க. இது ரொம்ப பொருத்தமா நமக்கு தெரியும். இதுக்கு வந்து தெளிவா ரொம்ப நுணுக்கமாக இந்த கருத்தை மறுக்கின்றார். என்ன அடுத்தால வருவது அப்படி, அது ஒரு தனி பகுதி. அதாவது ஒவ்வொரு பகுதியா எடுத்துக் கொள்கின்றார். உயிரை உரு என்று சொல்லுதல், அருவுரு என்று சொல்லுதல், அரு என்று சொல்லுதல், மூன்றையுமே மறுத்தார். அப்புறம் உயிரை அசித்து சித்து அசித்து சித்து என்று சொல்கின்ற மூன்றையும் மறுத்தார். அப்புறம் உயிரை உயிர் உடம்புல எப்படி இருக்கும் அப்படிங்கிற கருத்து இப்ப வருது. முதல்ல வந்து உயிர் வந்து உருவம் அருவுருவம் அருவம் என்ற மூன்று கருத்தையும் மறுத்தார். அப்புறம் உயிர் வந்து அசித்து சித்து அசித்து சித்து என்ற மூன்று கருத்தையும் மறுத்தார். முதல்ல கட்ட கருத்து வந்து உயிரின் வடிவத்தை பற்றியது. அடுத்தது உயிரினுடைய அறிவு சம்பந்தமானது. அறிவு சம்பந்தமாக சொல்ற கருத்திலையும் சித்தாந்தம் அந்த மூணையுமே உடன்படல. அசித்து சித்து அசித்து சித்து மூணையும் உடன்படல. வடிவம் சொல்ற இடத்துலயும் உருவம் அருவுருவம் அருவம் மூன்றையும் உடன்படல. இப்ப உடம்புல உயிர் எங்க இருக்கிறது அது குறித்து என்ன சொல்கின்றார்கள். ஒருவர் சொல்கின்றார் உடல்ல அணு அளவில் ஒரு இடத்துல இருக்கு, அணுவா இருக்குங்கிறாங்க. அது இப்ப பார்த்தோம், அது பொருந்தாதுன்னு பார்த்துட்டோம். உடம்புல ஒரு இடத்துல அணு அளவில் இருக்குன்னு அந்த கருத்து பொருந்தாது, பாஞ்சராத்திரிகள் கருத்து பார்த்துட்டோம். அடுத்தால என்ன சொல்ல வருகின்றார்கள் மிருதி நூலார், உடம்புல அணு அளவில் இல்லை ஆனா உடம்புல ஒரு சிறு பகுதியில் அது இருக்கின்றது அப்படிங்கிறாங்க. அடுத்தால சமணர்கள் வருவாங்க, உடம்பு முழுக்க அது நிறைந்திருக்கின்றது. அடுத்தால வந்து ஐக்கியவாத செய்வர்கள் வந்து சொல்லுவாங்க, உடல் முழுக்க இல்ல எங்கும் நிறைந்துள்ளதுமா. இந்த அத்தனை கருத்தையுமே நாம மறுக்கிறோம். உடல்ல அணு அளவு இருக்கின்றதுன்னு பாஞ்சராத்திரிகள் சொன்னதை மறுக்கிறோம், மறுத்ததை இப்ப பார்த்தோம். இல்ல உடம்புல ஒரு குறிப்பிட்ட பகுதியில தங்கி இருக்கின்றது, அணுவில் கொஞ்சம் பெருசா ஒரு குறிப்பிட்ட பகுதியில இருக்கின்றது, அந்த கருத்தையும் மறுக்கிறோம். சமணர்கள் உடல் முழுக்க இது உயிர் இருக்கின்றது அப்படிங்கிறாங்க, அதையும் மறுக்கிறோம். எந்த உடல் எடுத்ததோ அந்த உடல் அளவுக்கு உயிர் இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க, அதையும் மறுக்கிறோம். உடலை கடந்து எங்கும் இருப்பது அப்படிங்கிறாங்க ஐக்கியவாதிகள், அதையும் நாம மறுக்கிறோம். இப்ப பாருங்க, அப்ப நம்ம என்ன கருத்து சொல்ல போறோம், உயிர் அருவமா அருவுருவமா உருவமா மூணையும் மறுத்துட்டோமே, அப்ப உயிரின் வடிவத்தை பற்றி நம்முடைய கருத்து என்ன, உயிர் அசித்தா சித்த சித்தா சித்தா மூன்றையே மறுத்துட்டோம், அப்ப உயிரினுடைய அறிவை பற்றி நம்முடைய கருத்து என்ன, அப்புறம் உயிர் உடம்புக்குள் எப்படி இருக்கின்றது என்ற விஷயம் வருகின்றது. உயிர் உடம்புக்குள் அணு அளவிற்றா இருப்பது என்பதை மறுக்கிறோம், உயிர் உடம்பின் ஒரு பகுதியில் தங்கி இருக்கின்றது என்பதை மறுக்கிறோம், உயிர் உடம்பு முழுக்க நிறைந்திருக்கின்றது என்பதை மறுக்கிறோம், உயிர் உடம்பை கடந்து எங்கும் நிறைந்திருக்கின்றது என்பதை மறுக்கிறோம், அப்போ உயிர் தங்கி எங்க தங்கி உள்ளது என்பது குறித்து நம்முடைய கருத்து என்ன. ரொம்ப அப்போ நம்முடைய கருத்து என்ன என்பது வந்து நமக்கு ரொம்ப ஆர்வத்தை தூண்டுகின்றார். ஆகவே அவற்றையெல்லாம் நாம் வந்து வருகின்ற சிந்தனையிலே செய்ய இருக்கின்றோம். ஆக இன்னும் வரக்கூடிய இந்த ஒரு பாடலை மூணு பாடல் உடல ஒரு இடத்துல இருக்கும், உடல் முழுக்க நிறைஞ்சிருக்கும், உடலை கடந்து எங்கும் நிறைஞ்சிருக்கும், அதுக்கப்புறம் ஒரு பாடல் இருக்கின்றது. இந்த பாடல் வரை அந்த பிற கருத்துக்களை எல்லாம் மறுத்துவிட்டு அடுத்த பாடலில் இருந்து உயிருடைய இயல்பினை அற்புதமாக சொல்ல இருக்கின்றார். ஆக நம்முடைய சிந்தனை வந்து எவ்வளவு சிறப்பானது, எத்துணை உண்மையானது என்பதை நாம் அங்கு பார்க்க இருக்கின்றோம் என்று கூறிக்கொண்டு, இந்த அளவிலே அதற்கான ஒரு ஆர்வத்தால் தூண்டப்பட்ட நிலையிலே இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொண்டு, இதுகாரும் இந்த சித்தாந்த சாஸ்திர சிந்தனைக்கு குருவருள் பாலித்த சீவள ஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவர்களுடைய பொன்னார் திருவடி கவனங்களை பல்காலம் போற்றி பரவிக்கொண்டு இந்த சிவஞான சத்தியார் சாஸ்திர சிந்தனையை நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம்.